இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC@SUDAVENTIST.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
மலைகள் பெய்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். பிரியமானவர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஆன்மீக அழகு, ஸ்பிரிச்சுவல் பியூட்டி. அழகை குறித்து அநேக காரியங்கள் நாம் கேள்விப்பட்டிருந்தாலும், இன்றைய தினத்திலே ஆன்மீக அழகை குறித்து நாம் வேதத்திலிருந்து படிப்போம். என்ன அது சொல்கின்றது என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலும் சரி, வேதாகமத்திலும் சரி, இரண்டு விதமான அழகை குறித்து பேசப்படுகின்றதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது சரீர ரீதியான அழகு மற்றும் ஆவிக்குரிய அழகு. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் வெளித்தோற்ற அழகையே அவர்கள் பார்க்கிறார்கள், சரீர அழகையே பார்க்கிறார்கள், சரீர வளர்ச்சியையே பார்க்கிறார்கள். ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தின் அழகை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் ஆன்மீக அழகு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை உங்களுக்கு சரீர ரீதியான அழகு இல்லாமல் இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார். அவர் உங்கள் இருதயத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வேதாகமத்திலே அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அழகை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 16:7 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஈசாயுடைய வீட்டிற்கு அனுப்பி இஸ்ரவேலை ஆளக்கூடிய அடுத்த ராஜா அங்கே இருக்கிறார், அவனை போய் நீ அபிஷேகம் செய்து வா என்று அனுப்புகிறார். அனுப்பின மாத்திரத்திலே சாமுவேல் வருகிறார். வந்து மூத்த மகனை பார்த்த மாத்திரத்திலே அவர் அவனை பார்த்த உடனே அவர் ஆச்சரியப்படுகின்றார். அவனுடைய சரீர வளர்ச்சி அவ்வளவு அழகாக இருக்கிறது, அவனுடைய முகம் அழகாக இருக்கிறது. பார்த்த மாத்திரத்தில் ஆஹா, இவனைதான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருப்பார் என்று தன்னுடைய மனதிலே நினைக்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் சாமுவேல் கூட பேசுகிறார். நீ மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நீ பார்க்க வேண்டாம் சாமுவேல், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் சரீர வளர்ச்சியை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய ஆன்மீக அழகை பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் சரீர வளர்ச்சி தேவையில்லையா என்றால், நிச்சயமாகவே சரீரம் மிக மிக முக்கியமானது, சரீர வளர்ச்சி முக்கியமானது, ஆரோக்கியமான உடல் மிக மிக முக்கியமானது. ஆனால் அழகு என்று வரும் பொழுது அநேகர்கள் வெளிப்படையான அழகையே விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் தேவன் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் சரீர ரீதியான அழகை குறித்தும் ஆவிக்குரிய அழகை குறித்தும் ஆதியாகமம் 29 நாம் படிக்கப் போகின்றோம். நிச்சயமாகவே இந்த சம்பவம் நமக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். 29:16 நான் வாசிக்கின்றேன். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் பெயர் ராகேல். இங்கே பார்க்கும் பொழுது யாக்கோப்பு என்ன செய்து விடுகிறார் என்றால், தன்னுடைய தந்தையை ஏமாற்றி, தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி அந்த இடத்தை விட்டு ஓடி வந்து விடுகின்றார். யாரிடம் வருகிறார் என்றால், அங்கே நாம் பார்க்கும் பொழுது லாபானுடைய வீட்டிற்கு வருகிறார். அங்கே வேலை செய்யும்படி வருகிறார். அவருடைய தாயார் அதாவது ரெபேக்கால் அனுப்பி வைக்கிறார். நீ அங்கே போலாம், அங்கே என்னுடைய சகோதரன் இருக்கிறான், அங்கே போய் நீ தங்கிவிடு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் லாபானுடைய வீட்டிற்கு வரும்பொழுது லாபானுடைய வீட்டிலே இரண்டு குமாரத்திகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. மூத்தவ பேர் வந்து லேயாலு, இளையவள் உடைய பெயர் வந்து ராகியல். சரி, இப்போ இந்த ரெண்டு பெண்களும் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க, வேதம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளமாய் இருந்தாள். இங்க பாக்குறப்ப வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், லேயாலை பார்க்கிறப்ப அவளுடைய கண்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா கூச்ச பார்வையாய் இருந்தது. ஒருவேளை அது பார்க்கத்தக்காத ஒரு முகமாக இருந்திருக்கலாம். அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா லேயால் வந்து அவ்வளவு அழகில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனா அதே நேரத்துல ராகேல பாக்குறப்ப அவ எப்படி இருந்தாலாமா, ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தால். பார்த்தா அவ்வளவு அழகு, யாரு இங்கே ராகேல், அவ்வளவு அழகா இருக்கிறாங்க. சரி, இப்ப நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் யார் அழகா இருக்கிறாங்களோ இந்த பெண் அழகா இருக்கிறா அப்படின்னா இந்த பெண்ணுக்கு வந்து எல்லாமே இருக்கும், எல்லா தாளந்தும் இருக்கும், எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா முகத்தை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றோம். சரி, இப்போ அப்படிதாங்க ஒரு கதை நடக்குது. பார்க்கலாம் 17வது வசனம் வாசித்துட்டோம். இப்போ 18வது வசனம் வாசிக்கலாம். யாக்கோப்பு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தி ஆகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் கதையே வருது. என்ன அப்படின்னு சொன்னால், யாக்கோப்பு ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காருன்னா தகப்பனையும் சகோதரனும் ஏமாத்திட்டு ஓடி வந்திருக்கிறாரு. இங்கே தன்னோட மாமனார் வீட்டுக்கு வர்றாரு, மாமா வீட்டுக்கு வர்றாரு. இங்கே வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க, அதில் ஒருத்தவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. இங்கே யாக்கோப்பு என்ன பண்ணுறாரு, எனக்கு இந்த பெண்ணை நீங்கள் தரணும், நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன், இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள 7 வருஷம் உங்ககிட்ட நான் என்ன பண்ணுறேன், வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த குடும்பத்துல மூத்தவள் யாரு, லேயாள், இளையவள் தான் அங்கே நம்ம ராகேல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இந்த மனுஷனுக்கு யார் மேலதான் ஆசை வருது, ராகேல் மேலதான் ஆசை வருது. காரணம் என்ன, இந்த பெண் ரொம்ப அழகா இருக்கிறாங்க, ரூபவதியா இருக்கிறாங்க, கண்ணை கவரத்தக்கதா இருக்கிறாங்க. இவங்களை காட்டிலும் லேயாள் வந்து அழகு அவ்வளவா கிடையாது. பாக்கிறதுக்கு கூச்ச பார்வைன்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே யாக்கோப்பு லேயால பிடிக்கல. யாரை பிடிச்சிருக்குன்னு சொன்னால், ராகியில தான் பிடிக்கிறதா இருக்கிறத பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செய்கிறப்ப எப்படி தேர்வு செய்கிறீங்க? ராகியில போல இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை லேயாலை போல இருந்தால் போதும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? பெரும்பாலானவர்கள் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், எனக்கு வந்து ராகேலை போல தான் பெண் இருக்கணும், அல்லது ரொம்ப சௌந்தரியமுள்ள ஒரு அழகான ஆண்மகன் இருக்கணும், இல்லை பெண் அப்படி இருக்கணும், அவங்க தான் என்னுடைய வாழ்க்கை துணையாக வரணும்னு சொல்லிட்டு பெரும்பாலானவர்கள் எதை தான் பார்க்குறாங்கன்னு சொன்னால், வெளிப்படை தோற்றத்தை பார்க்கிறார்கள். அழகான பொண்ணு வேணும், அழகான பையன் வேணும்னு சொல்லி பார்த்துட்டு வீட்டுக்கு எப்படியாப்பட்ட நபரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்கன்னா, விரியன் பாம்பு குட்டிகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, ஒழுக்கம் இல்லாதவர்களை கூட்டி வந்துடுறாங்க, குடிகாரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படிப்பட்ட அந்நியாயங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். வெளிப்படையான அழகை பார்த்து எத்தனையோ பேர்கள் தங்க வாழ்க்கையை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம், வாழ்க்கை கெட்டு போனதை பார்க்குறோம். அப்படின்னா அழகா இருக்கிறவங்கலாம் கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனால் அழகு மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் இல்லை, அதை காட்டிலும் மிக முக்கியமானது அவனுடைய குணம், அவனுடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுலேயும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான் ஆன்மீக அழகுன்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு செய்த ஒரு தவறு என்ன அப்படின்னு சொன்னால், முதல் பெண்ணை நேசிக்கிறதுக்கு பதிலாக இரண்டாவது பெண்ணை நேசித்து விடுகின்றார். அவர் பண்ண மிகப்பெரிய அது ஒரு தவறுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் பண்ண தவறுனால அதுக்கடுத்து அந்த குடும்பத்தில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா வாசிக்கிறப்ப உண்மையிலே நம்மளுக்கு கஷ்டமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். ஆதியாகமோ 29:30 நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் வாசிக்கலாம். யாக்கோப்பு ராகேலை சேர்ந்தான், லேயாலை பார்க்கலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து. இங்கே வேதம் சொல்லுது, யாரை பார்க்கலாம், யாரை அதிகமாக நேசித்தானா, அங்க பாக்குறோம் வேதம் சொல்லுது லேயாலை பார்க்கலும் ராகேலை அதிகமாய் நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கிற அழகை வைத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அநேக காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த குழந்தை கருப்பா இருக்கு, இந்த குழந்தை அழகு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உறவினர்கள் அந்த குழந்தையை குறித்து அதிகமாக பேசக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். இளையால் கூட ஒரு வேலை அப்படி இருந்திருக்கலாம். ஏனால் அதோடைய இளையாளுடைய அழகை அவ்வளவாக வேதம் சொல்லவில்லை. அவள் எப்படி இருந்தாள் என்று வேதாகமும் அவ்வளவாக நமக்கு விளக்காவிட்டாலும் அங்கே ஒப்பிடும் பொழுது ராகேல் அவளை காட்டிலும் அழகாய் இருந்தாள் என்று ஒப்பிடும் பொழுது அப்படி என்றால் லேயால் அவ்வளவா அழகு இல்லை அப்படின்றது மாத்திரம் நமக்கு வந்து புரிந்து கொள்ள எளிதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல சமுதாயத்துல கல்லூரியில இன்னைக்கு எதை பார்க்கறாங்கன்னு சொன்னா வெளிப்படை தோற்றத்தை பார்க்கிறார்கள். இவன் கருப்பா இருக்கிறானா, இவன் அழகா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதுமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். தினத்தந்தி செய்தித்தாளிலே ஒரு செய்தி வந்தது. என்ன அப்படின்னா, ஒரு அப்பாவுக்கு ஒரு பெண் பிறக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப கருப்பா இருக்கிறாங்க. அவங்க கருப்பா இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த திருமணம் ரொம்ப நாளா தள்ளி கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. யாரு பார்த்தாலும் அந்த பெண்ணை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதுமா இருக்குது. கடைசியில ஒரு மாப்பிள்ளைக்கு அவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார்கள். எப்படி திருமணம் செய்து கொடுக்கறாங்கன்னு சொன்னா அதிகமான வரதட்சணை, அதிகமாக பணம் கொடுத்து அந்த பெற்றோர் அந்த பெண்ணை அந்த நபருக்கு திருமணம் செய்து கொடுக்கறாங்க. கல்யாணம் ஆன இடத்துல அந்த மாப்பிள்ள பணத்துக்கு ஆசைப்பட்டு கொடுக்கற செல்வங்களுக்கு ஆசைப்பட்டு திருமணம் செஞ்சுக்கிறாரு. செஞ்சிட்ட பிறகு அந்த பெண்ணை எப்ப பார்த்தாலும் நீ கருப்பா இருக்கிற, நீ கருப்பா இருக்கிற காக்கா மாதிரி இருக்கன்னு சொல்றது. அவரு சொல்றதும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா, அதாவது இந்த பெண்ணுடைய மாமனார் மாமியார் சொல்வது எப்ப பார்த்தாலும் எதை செஞ்சாலும். அப்ப மாமனார் மாமியார் சொல்றது, நீ கருப்பா இருக்கிற அதனால நீ குழந்தையெல்லாம் பெத்துக்காத, குழந்தை பெத்துக்காதான் அந்த குழந்தையும் எப்படிதான் இருக்கும், கருப்பா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் டார்ச்சருக்கு மேல டார்ச்சர், மன உளைச்சல் அப்படிலாம் கொடுத்து என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டு வராங்க. ஒரு நாள் அந்த பெண் என்ன பண்ணுதுன்னு சொன்னா தூக்கு மாட்டி கொண்டு இறந்து விடுகின்றாள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கதையை குறித்து நான் கேள்விப்பட்டப்ப உண்மையிலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு நிறத்தை வைத்து மனிதர்கள் ஒதுக்குகின்றார்கள், வெளிப்படையான ஒரு காரியத்தை வைத்து ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப லேயாளுடைய வாழ்க்கையில கூட அதே மாதிரிதான், அவரை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, லேயாலை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அவங்க அப்பா லேயாலை நேசிக்கிறார். அவங்க அப்பாவுக்கு அடுத்து ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார், அவங்க அப்பாவை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறார். அதனால என்ன பண்றாருன்னு சொன்னா அங்கே யாக்கோப்பு 7 வருஷம் முடிந்த உடனே என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா லாபான் என்ன பண்றாருன்னு சொன்னா இளைய மகளுக்கு பதிலாக மூத்த மகள் லேயால் என்ன பண்ணுறாருன்னு சொன்னா திருமணம் செய்து கொடுக்கின்றார். ஏன்னா அந்த காலகட்டத்திலாம் முகத்தை மூடிட்டு தான் திருமணம் செய்வாங்க, அதனால பெண்ணை பார்க்க மாட்டார்கள். அப்ப என்ன பண்ணுறாரு யாக்கோப்பு கூட, சரி நம்மளுக்கு வந்து யாரை தான் கொடுத்துருக்குறாங்க திருமணத்துக்கு அப்படின்னு சொன்னா ராகேல தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிடறாங்க. ஆனால் பார்த்தா அது ராகேல் இல்லை, காலையில தான் அவருக்கு தெரியுது இது யாருன்னு சொன்னா லேயால் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தெரிந்த மாத்திரத்துல இந்த பெண்ணை என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா யாக்கோப்பு நேசிக்க ஆரம்பிக்கவில்லை, வெறுக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரம்ல தான் மாமனார்கிட்ட கேட்கிறார், எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, சரி உனக்கு இளைய மகள் வேணுமா, நான் இளைய மகள் கொடுக்கறேன், மூத்தவளுக்குறப்ப நான் எப்படி இளைய மகளை கொடுக்க முடியும், அதனால இளைய மகள் வேணும்னா இந்த இளைய மகளுக்காக நீ 7 வருஷம் வேலை செய் அப்படின்றார். அவரும் 7 வருஷம் வேலை செஞ்சு ராகேலை அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா திருமணம் செய்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுதான் 30வது வசனத்துல நம்ம வாசிச்சவங்க வேதம் சொல்லுது, அவர் வந்து ராகேலை நேசித்தாராமா லேயாலை என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா ஒதுக்கி வைத்து விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் லேயால் மனமுடைந்து போகவில்லை. எப்படி இந்த பெண் நீ கருப்பா இருக்கிற கருப்பா இருக்குன்னு சொன்ன மாத்திரத்துல தூக்கு போட்டு இறந்துட்டாங்களோ அது மாதிரி லேயால் முடிவெடுக்கவில்லை. லேயால் என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட துதிக்கிறாங்க, ஆண்டவரே நான் ரொம்ப அழுக்கா இருக்கிறேன், நான் அசிங்கமா இருக்கிறேன், நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் என்னை வெறுக்கிறாரு, என்னை ஏற்றுக்க மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடம் அவள் முறையிட்டு கொண்டு இருந்தாள் என்று நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்கின்றோம். 31வது வசனம் வாசிக்கிறப்ப, லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியாய் இருந்தாள். இங்கே பார்த்தீங்களா வேதம் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் லேயால் அற்பமாக எண்ணப்பட்டாள் அப்படின்னா யாருக்கிட்ட அற்பமா எண்ணப்பட்டால் தன்னுடைய கணவன் அவளை பார்த்து அற்பமா எண்ணினாள். அது மாத்திர தன்னுடைய உடன் பிறந்த சகோதரி ராகேல் கூட ஒருவேளை அற்பமாக எண்ணியிருக்கலாம். ஏன்னா யாக்கோப் என்னதான் நேசிக்கிறார், உன்ன நேசிக்கல, உன் மேல அன்பு வைக்கலன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியலங்க, வேதம் அவ்வளவு தெளிவா நம்மளுக்கு சொல்லவில்லை. ஆனால் நீங்க தொடர்ந்து வாஸ்திங் அப்படின்னு சொன்னா அங்க ஆண்டவர் அதை பாக்குறாருங்க. ஆண்டவர் பார்த்து லேயாளுடைய உள்ளான மனச பாக்குறாரு. வெளிப்படையான அழகை பார்க்கல, உள்ளான அழகை பார்க்கிறார் ஆண்டவர். உள்ளான அழகை பார்த்த ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தரக்கூடாத காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா 32 வசனத்துல, லேயாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். இங்க பாத்தீங்களா, ஒரு குழந்தை பிறந்த உடனே லேயாள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மனசை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது. எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, இப்பயாவது என்னுடைய சகோதரன், இப்பயாவது என்னுடைய பிள்ளைகள், இப்பளாவது என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு இவங்கள சொல்லாம அவ யார சொல்றான்னா, இப்பயாவது என்னுடைய கணவன் என்னை நேசிப்பார் அப்படின்றார். அப்படின்னா ஒரு மனைவிக்கு யாருடைய அன்பு ரொம்ப முக்கியமா இருக்குதுன்னு சொன்னா தன்னுடைய கணவனுடைய அன்புதான் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அப்ப அந்த மனைவி தன்னுடைய கணவன் இப்பொழுதாவது தன்னை நேசிப்பார் என்றவர் என்ன பண்றான்னு சொன்னா அவள் சந்தோஷமாக நினைக்கிறார். ஆனால் என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி நடக்கவில்லை. ஏன்னா 33 வசனம் வாசிக்கிறப்ப, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார், இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். நீங்க பாத்தீங்கன்னா இப்பயும் இப்படிதான் அவள் எண்ணப்பட்டாலாம், அற்பமாகத்தான் எண்ணப்பட்டாலாம். எப்பயெல்லாம் அந்த பெண்ணை அற்பமாக அங்கே யாக்கோப்பு பார்த்தவர், அப்பெல்லாம் ஆண்டவர் அந்த பெண்ணை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களை இன்னைக்கு யாரெல்லாம் அற்பமா பாக்குறாங்களோ, உங்களுடைய வெளிப்படையான தோற்றத்தை பாக்குறாங்களோ, கவலைப்படாதீங்க, அவங்க உங்களை அற்பமா பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை சிற்பமாய் பார்க்கிறார், ஆண்டவர் உங்களை அதிசயமாய் பார்க்கிறார், ஆண்டவர் உங்களை வெளியேற பெற்ற ஒரு பொக்கிஷமாக பார்க்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நம்ம தொடர்ந்து வாசிக்கிறப்ப வேதம் சொல்லுது, ராகேல் அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இன்னொரு குழந்தை அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா பிறக்கிறது. 34 வசனம், பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். அப்பயும் அவர் என்ன ஆகலைங்க, அந்த அளவுக்கு அன்பா வைக்கல. 35 வசனம் சொல்லுது, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பெற நின்று போயிற்று. பாத்தீங்களா, இங்கே லேயாளை ஆண்டவர் எவனமாக ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்று பார்க்கின்றோம். இந்த பெண் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஏன்னா கணவன் தன்னை நேசிக்கல அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் தேவனை துதித்து கொண்டே இருந்தால், அவர் அவளுக்கு அதிசயம் செய்யும் வரை துதித்து கொண்டே இருந்தால் என்று நாம் பார்க்கின்றோம். கடைசியா அங்க குழந்தை பிறக்கிறப்ப வேதம் சொல்லுது, கர்த்தரை துதித்தாள் என்று சொல்கின்றார். அப்படின்றால் அவள் துதித்து கொண்டே இருந்தால் அவளுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன சோகங்கள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை அதிசயங்களுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். வேதம் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி ஆண்டவர் இந்த உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த உலகம் ஒருவரை வெளிப்படையான தோற்றத்தை பார்க்கலாம், ஆனால் ஆண்டவர் உள்ளான அழகை பார்க்கிறார். ஆன்மீக அழகை பார்க்க ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லக்கூடிய பார்க்கிறார். தொடர்ந்து வாசித்தால், நல்ல முதிர் வயது உள்ளவளாக மறித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்.
சௌந்தர்யம் மீன் அழகின்
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்.
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.